Enter the Omega Gateway with Reverend Neville Johnson.
Welcome to the Omega Gateway.
Omega Nulewai Nigelchikku Ungalai Varaverkirom.
The Omega Gateway is a gateway to end time truth.
Omega Nulewail Kadaisi Kala Satyathirkkul Utpaduthum Oru Uliyamagum.
Truth which God is revealing to the church in these end times.
Indha kadaisi naatkalile Devan thammudaiya sabaikku velippaduthum satyangalai podikkum oru uliyam.
The Lord Jesus is coming back very soon.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக சீக்கிரமாய் திரும்பி வரப்போகிறார்.
We are living at the end of the age now.
இந்த யுகத்தின் முடிகிற நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And it's very important that we hear what God is saying to the church in this hour.
ஆகவே இந்த மணி நேரத்தில் தேவன் தம்முடைய சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமாய் கேட்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும்.
Jesus often said, "He that hath ears to hear, let him hear."
அடிக்கடியாய் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்.
Which implied that some people were not hearing.
அதனுடைய அர்த்தம் என்ன? சிலர் கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம்.
In these critical days in which we are living, we must hear what God is saying to us in this hour.
நாம் வாழக்கூடிய இந்த இக்கட்டும் நெருக்கடியும் மிகுந்த கொடிய காலத்திலே தேவன் சொல்ல விரும்பும் காரியத்தை கவனமாய் கேட்க வேண்டியது மிக அவசியமாகும்.
We have been studying the parables of the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
Now these parables have two applications in our lives.
இந்த ஓமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான செயல்பாடுகளை உடையது.
They speak to our own heart and the way we are living personally.
தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு நாம் வாழும் விதத்தை குறித்து நம்முடைய இருதயத்தோடு நேரடியாய் இந்த ஓமைகள் பேசுகின்றன.
But they are also a prophetic, historic portrayal of the kingdom of God.
அதே நேரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல காலகட்டங்களுக்கான வரையறைகளை தீர்க்க தரிசன ரீதியிலே முன்னுரைக்கும் சம்பவம் இந்த ஓமைகளுக்குள்
புதைந்திருக்கின்றன. Down through the years,
சபையின் சரித்திரத்திலே இத்தனை ஆண்டுகளிலே நடந்த சம்பவங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
We are going to look at the treasure that was hidden in the field today.
இன்றைக்கும் நிலத்திலே புதைந்திருந்த பொக்கிஷத்தை குறித்து கவனிக்க போகிறோம்.
We saw in the last session how the church went down into 1,000 years called the dark ages, 1,000 years of darkness.
கடந்த பகுதியிலே சபையானது எப்படி ஒரு 1,000 ஆண்டு கால இருண்ட யுகத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டது என்பதை குறித்து கவனித்தோம்.
It was a terrible period of darkness.
மிக மிக பயங்கரமான இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டம் அது.
But we'll see in this next parable how that God began to break the church out of that darkness.
ஆயினும் இந்த இருண்ட யுகத்திலிருந்து தேவன் எப்படி சபையை வெளியே கொண்டு வந்தார் என்பதை குறித்து இந்த ஓமையிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம்.
We saw how the Jezebelic spirit leavened the whole church and brought it into that darkness.
இயேசுவேலின் ஆவி முழு சபையையும் புளிப்புக்குள்ளாக்கி இருண்ட காலத்துக்குள் தள்ளிவிட்டதை குறித்து நாம் கவனித்தோம்.
Now we're going to see that how it would be a great cost to many people to, in order to break out of that darkness.
இருண்ட காலத்தின் பிடியில் இருந்து வெளியே தப்பி வருவதற்கு எப்படி அநேகர் தங்களுடைய உயிரை விலைக்கிரயமாய் செலுத்தினார்கள் என்பதை குறித்து இந்த ஓமையிலே நாம் கவனிக்க போகிறோம்.
And so we'll read Matthew 13 and verse 44.
மத்தேய சுவிசேஷம் 13:44 வாசிக்க போகிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான்.
And so it's saying the kingdom of heaven is like a treasure hid in a field.
பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது.
Now it tells us a man would find that treasure.
இங்கே வாசிக்கிறோம் அந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டான்.
But it would cost him almost his life.
ஆனால் அதற்காக அவன் தன் உயிரையே கொடுக்க வேண்டியதா இருந்தது.
Says he had to sell all and buy that field.
தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்கினான்.
So the question arises.
உடனடியாக ஒரு கேள்வி இப்பொழுது எழும்பும்.
What field was this?
அந்த நிலம் என்ன?
What is this field?
இந்த நிலம் எது?
And what was the treasure that he found in the field?
அந்த நிலத்திலே புதைந்திருக்கிறதாய் அவன் கண்ட பொக்கிஷம் என்ன?
Well, we have seen that for 1,000 years the scriptures had been hidden from the people.
1,000 ஆண்டு காலமாக ஜனங்கள் காணக்கூட முடியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளாகிய வேத வாக்கியங்கள் புதைந்திருப்பதை காண்கிறோம்.
The common people were not allowed to read the scriptures.
பொது ஜனங்கள் வேத வசனத்தை வாசிக்க அனுமதிக்கப்படவில்லை.
And if they did, often it was punishable by death.
அறியாமல் அவர்கள் தெரியாமல் தேவனுடைய வசனத்தை வாசித்துவிட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் மரண தண்டனைக்குட்படுவார்கள்.
So that darkness had prevailed for 1,000 years.
ஆக இந்த அந்தகார இருள் 1,000 ஆண்டு காலம் நீடித்து வந்தது.
But buried in this field, buried in the scriptures was truth.
ஆனால் இந்த வேத வாக்கியங்களுக்குள் புதைந்திருந்தது சத்தியமாகும்.
Which God is going to cause a man to find.
ஒரு மனிதனை தேவனதை கண்டுபிடிக்கும்படி செய்வார்.
And that it would be made public to all the people.
அந்த மனிதன் இதை எல்லா ஜனங்களுக்கும் வெளியரங்கமாய் விளம்பரம் பண்ணுவான்.
Truth that had been long lost and forsaken for 1,000 years.
நீண்ட நாட்களாய் தொலைத்துவிட்டு 1,000 ஆண்டுகளாய் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து கிடந்த ஆழ்ந்த சத்தியம்
was beginning to emerge again.
மறுபடியும் இப்பொழுது தலை தூக்கி அது வெளியே புலர ஆரம்பித்தது.
The Bible, you know, describes the truth of scriptures as fine gold.
இந்த வேத வாக்கியத்தின் சத்தியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது சுத்த பொன் என்று.
See Psalm 119 and 127 says, "Therefore I love your commandments above gold, above fine gold."
119 சங்கீதத்தின் 127 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன்.
So he's saying the scriptures are more valuable than fine gold.
சுத்தமான பசும் பொன்னை விட தேவனுடைய வார்த்தை அதிக மதிப்புள்ளதாய் பார்க்கிறோம்.
And this man the Bible talks about would begin to search for this in the scriptures for this fine gold, for truth. For reality.
வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிற இந்த மனிதன் மெய்யான சத்தியமாகிய வேத வசனமாகிய சுத்த பொன்னை தேடி கண்டுபிடிப்பானாம்.
A search was underway for this treasure.
இந்த பொக்கிஷத்துக்கான தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்தது.
Proverbs chapter 25 and verse 2 tells us about searching out truths. It is God can conceal a thing, but it's for us to search it out.
25 அதிகாரம் நீதிமொழிகள் 2 வசனம் சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, ஆனால் நாமோ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
See, it said, "Thy word is a lamp unto my feet and a light unto my path."
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
And it is the honor of kings to find this treasure.
ஆகவே இந்த பொக்கிஷத்தை தேடி ஆராய்வது ராஜாக்களுக்கு கிடைக்கப்பட்ட மேன்மையாகும்.
Hidden in the scriptures was a treasure of great value.
வேத வாக்கியங்களிலே மறைந்து புதைந்து கிடந்த இந்த சத்தியம் மிகுந்த அதிக விலைக்கிரயமுள்ள மதிப்பு மிக்கது.
A treasure which the church of the dark ages had buried and had hidden.
இருண்ட கால சபைகளில் உதைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அந்த சத்திய பொக்கிஷம்.
Now God began to prepare for this point of time.
இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கென்று தேவன் காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தார்.
Towards the end of this 1,000 years of darkness, the printing press in Europe was invented.
இந்த 1,000 ஆண்டு கால இருளுக்கு பின்பு ஐரோப்பாவிலே அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது.
This was part of God's plan.
இது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பங்காகும்.
Then the scriptures were translated into the common tongue of the people.
அதை தொடர்ந்து மக்களுடைய பொதுவான பாஷையிலே இந்த வேத வாக்கியம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டது.
These were two things of great significance.
இவை இரண்டும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும்.
God made sure that there was a printing press.
ஒரு அச்சு கூட அமைவதை தேவன் கருத்தில் சரியாய் செயல்பட்டார்.
And then he made sure that the scriptures were translated into the common people of the tongue in Europe.
ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அவரவர்கள் பேசக்கூடிய சொந்த மொழியிலே வேத வாக்கியங்கள் அச்சிடப்படக்கூடிய நிலையிலே தேவன் கருத்தாய்
செயல்பட்டார்.
பொக்கிஷம் இப்பொழுது காணப்படக்கூடிய நிலைக்கு தெளிவாய் புலப்பட துவங்கியது.
முன்பே சொன்னேன்,
அன்றைக்கு இருந்த அந்த இருண்ட கால சபை மக்கள் வேத வசனத்தை வாசிக்க அனுமதிக்கப்படவில்லை.
And they didn't know the language anyway.
எப்படி இருந்தாலும் அவர்கள் பாஷையில் வேத வசனம் கிடைக்கவும் இல்லை.
The church kept the people in great darkness.
அன்றைய திருச்சபை சபையை சபை மக்களை ஒரு மாபெரும் இருளுக்குள்ளே வைத்து வாழ பழக்கிவிட்டனர்.
Now God began to move on the heart of a Catholic priest called Martin Luther.
இப்பொழுது தேவன் ஒரு கத்தோலிக்க குருவாயிருந்த மார்ட்டின் லூதர் என்ற மனிதனுடைய இருதயத்திலே அசைவாட ஆரம்பித்தார்.
He was reading through the scriptures.
இந்த வேத வாக்கியங்களை அந்த மனிதன் படித்துக் கொண்டிருந்தான்.
And suddenly he found this treasure.
திடீரென்று இந்த பொக்கிஷத்தை அவர் கண்டுகொண்டார்.
And it was a treasure of justification by faith.
விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறது என்ற பொக்கிஷத்தை அவர் கண்டுபிடித்தார்.
And it leaped out of the pages at him.
வேதத்தின் பக்கத்திலிருந்து அந்த சத்திய பொக்கிஷம் அவர் கண்களுக்கு முன்பாய் துள்ளி குதித்து எழுந்து வந்தது.
He saw the truth that salvation is only available through the shed blood of Jesus.
இயேசு கிறிஸ்து சிந்தின திருரத்தத்தின் மூலம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்ற சத்தியத்தை கண்ணால் அவர் கண்டார்.
And that salvation is freely given as a gift to us.
அதுவும் இந்த ரட்சிப்பு இலவசமான ஈவாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையை கண்டறிந்தார்.
We didn't have to work for it.
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் போராடி பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார்.
We didn't have to pay penance for our salvation.
நம்முடைய ரட்சிப்புக்காக பாவத்துக்கான விலையை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கண்டறிந்தார்.
He realized that our salvation was free.
நமக்கு இரட்சிப்பு இலவசம் என்ற உண்மையை அவர் உணர்ந்து கொண்டார்.
Light dawned upon him.
ஒரு புதிய ஒளி அவருக்குள் உதித்தது.
He found a wonderful treasure.
அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை அவர் கண்டுபிடித்தார்.
But it was a great cost to him.
ஆனால் அதற்காக அவர் அதிகமாய் விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
You see, this parable tells us.
இந்த ஓமை இன்றைக்கு நமக்கு எதை சொல்லுகிறது என்றால்,
It says the kingdom of heaven is like unto a treasure hidden in a field.
தேவனுடைய ராஜ்யம் ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த பொக்கிஷத்துக்கு சமம்.
Which when a man has found it,
அதை ஒரு மனிதன் கண்டபோது,
He went into hiding.
அவன் அதை மறைத்து வைக்கிறான்.
And sold all that he had to buy this treasure.
அந்த பொக்கிஷத்தை வாங்குவதற்காய் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்க வேண்டியதாக இருந்தது.
You see, he had to hide.
பாருங்கள், அவன் மறைந்து கொள்ள வேண்டியதா இருந்தது.
Most of the reformers in the Reformation had to hide.
சமய சீர்திருத்த காலத்தில் ஆதி காலத்து சீர்திருத்தவாதிகள் பலர் ஒளிவு மறைவு வாழ்க்கையே வாழ்ந்தார்கள்.
Many of them were burnt at the stake.
அநேக சீர்திருத்தவாதிகளை கட்டையிலே வைத்து உயிரோடு எரித்துக் கொன்று விட்டார்கள்.
They had to sell all to buy this field.
இந்த வயநிலத்தை வாங்குவதற்காக அவர்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்க வேண்டியதா இருந்தது.
They gave their all for this treasure.
தங்களுடைய அனைத்தையும் இந்த பொக்கிஷத்துக்காக அவர்கள் கொடுத்தார்கள்.
In 1521, Martin Luther was placed under a ban of the empire.
Martin Luther அந்த சாம்ராஜ்யத்திலே ஒரு தடை உத்தரவை பெற்றுக் கொண்டார்.
And he went into hiding in a castle.
ஆகவே ஒரு கோட்டைக்குள் போய் அவர் ஒளிந்து கொண்டார்.
And during that time there he translated the New Testament from Greek to German.
அந்த காலத்தில் தான் அவர் புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலிருந்து ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்த்தார்.
And it was printed a year later.
ஒரு ஆண்டு கழித்து அதை அச்சிட்டார்.
Now God was setting the scene.
இப்பொழுது தேவன் காரியங்களை காட்சிக்குள் அரங்கேற்ற துவங்கிவிட்டார்.
God was now planning to give truth to the masses.
இப்பொழுது தேவன் திரள் கூட்ட மக்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்.
God was planning to this breakout of the dark ages of a thousand years.
ஆயிரம் ஆண்டு காலம் நீடித்து வந்த இருண்ட காலத்துக்கு தேவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து வெளிச்சம் உதிக்கும்படி செய்தார்.
He got a printing press ready.
அச்சுக்கூடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார்.
He got the scriptures translated into a language which the people could understand.
பொதுவான மக்கள் தங்கள் சொந்த பாஷையில புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வேத வாக்கியங்களை மொழிபெயர்க்கவும் செய்துவிட்டார்.
A man by the name of William Tyndale finished the translation of the English Bible.
William Tyndale என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் ஆங்கில மொழியில் வேதாகமத்தை ஒளிபெயர்த்து முடித்தார்.
That was in 1525.
1525 ஆண்டிலே இந்த மொழிபெயர்ப்பு நடந்தது.
And for all of his work he was burnt at the stake.
அவர் செய்த இந்த வேத மொழிபெயர்ப்புக்காக உயிரோடு வைத்து தீக்கொளுத்தப்பட்டார்.
That's not a very nice death.
அது ஒரு நல்ல மரணம் அல்ல.
These men paid a terrible price for this treasure to come to the church.
இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷம் சபைக்கு கையளிக்கப்படும்படியா இந்த மனிதர்கள் மிக பயங்கரமான விலையை செலுத்தினார்கள்.
So the treasure began to, the truth of this treasure began to spread all over Europe.
இப்படியாக இந்த வேத வாக்கியங்களின் சத்திய பொக்கிஷம் ஐரோப்பா முழுவதும் பரவியது.
The truth was printed and spread all over the land.
சத்தியங்கள் அச்சடிக்கப்பட்டு தேசம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டன.
Now that church of the dark ages tried to stop it.
இருண்ட காலத்து சபைகள் இதை தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்தன.
But they couldn't stop it.
ஆனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை.
Thousands of people were martyred.
ஆயிரம் ஆயிரமான மக்கள் இரத்த சாட்சிகளாய் கொல்லப்பட்டார்கள்.
So many were burnt at the stake.
அநேகர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள்.
But the truth could not be stopped.
ஆகிலும் சத்தியத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை.
God had planned a breakout.
தேவன் ஒரு பெரிய காரியம் வெடித்து சிதறும்படி கிரியை செய்தார்.
He planned to bring light again into the earth.
மறுபடியும் இந்த பூமியின் மீது ஒளியை பிரகாசிக்கும்படி செய்தார்.
And so one man found one truth.
ஒரு மனிதன் ஒரு சத்தியத்தை கண்டுபிடித்தான்.
That man was Martin Luther.
அந்த மனிதன் மார்ட்டின் லூதர்.
And he sold everything to buy that field.
அந்த நிலத்தை வாங்குவதற்காய் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்றார்.
But that opened the way for other treasures to be found.
மற்ற பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு அது வழிவகுத்தது.
The truth of water baptism was found.
தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிற சத்தியம் அதை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது.
The truth of holiness was found.
பரிசுத்த வாழ்க்கைக்கான சத்தியம் கண்டுபிடிக்கப்பட்டது.
The truth of the baptism of the Holy Spirit was found.
பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் சத்தியம் கண்டுபிடிக்கப்பட்டது.
These treasures were being found all over the place in the field.
இந்த பொக்கிஷங்கள் இந்த நிலத்தின் எல்லா பகுதிகளிலேயும் பரவி கிடந்தது.
This was a time of great reformation.
இது மகா சீர்திருத்தம் நடந்த ஒரு மகா அற்புதமான காலகட்டம்.
After 1000 years light was dawning again.
ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு பின்பு மறுபடியும் வெளிச்சம் வீசுகிறது.
These treasures of truth were being restored to the church.
இந்த சத்திய பொக்கிஷங்கள் மறுபடியும் சபைக்கு கையளிக்கப்பட்டன.
It wasn't without problems.
ஆனாலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை.
You know, men started to form denominations around one truth.
ஒரு சத்தியத்தை அடிப்படையாய் கொண்டு இப்பொழுது மனிதர்கள் சபை பிரிவுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள்.
So they founded a denomination around Martin Luther called the Lutherans.
மார்ட்டின் லூதரை சுற்றி அவர்கள் கட்டிய அந்த சபை பிரிவுக்கு லூதரன் மார்க்கம் என்று பெயரிட்டார்கள்.
They founded denominations around water baptism called the Baptists.
தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிற சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு பாப்டிஸ்ட் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள்.
They formed denominations around the holiness groups.
பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தூய மார்க்கத்தை கட்டிக்கொண்டார்கள்.
They formed denominations around the Pentecostal groups.
பெந்தேகோஸ்தே சத்தியத்தின் அடிப்படையில் பெந்தேகோஸ்தே கூட்டம் கட்டப்பட்டு விட்டது.
This was never God's highest intention.
தேவனுடைய அதிகபட்ச நோக்கம் அதுவல்ல.
We weren't supposed to camp around one truth.
ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை சுற்றி நாம் பாளையம் அமைக்கும்படி அழைக்கப்படவில்லை.
The Reformation was a river that started to flow.
சமய சீர்திருத்த இயக்கம் பாய துவங்கிய ஒரு பெரும் நதியாகும்.
More and more truth was being added to the river.
அதிகம் அதிகமான சத்தியங்கள் அந்த நதியிலே கூட்டி சேர்க்கப்படத்தான் வேண்டும்.
But instead, so often they formed a denomination around the truth.
ஆனால் அதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை சுற்றி ஒரு சபை பிரிவை கட்டி உருவாக்கி விட்டார்கள்.
And so the river became little ponds.
பெரும் நதியாய் பாய வேண்டிய நதி இப்பொழுது ஒரு சிறு குட்டையாய் குளமாய் மாறிவிட்டது.
The Baptist pond.
Baptist குளம்.
The Pentecostal pond.
பெந்தேகோஸ்தே குளம்.
And so it went on.
இப்படியாக இந்நிலை நீடித்தது.
You see, you can't grow in one little pond.
ஒரு குறிப்பிட்ட குளத்துக்குள் சிக்கிவிட்டால் வளர முடியாது.
You can't grow when your life is centered around one little truth.
ஒரு குறிப்பிட்ட சின்ன சத்தியத்தையே மையமாய் கொண்டு வாழ்க்கை அமையுமானால் நாம் வளர்ந்து பெற முடியாது.
You know, they tell us that a goldfish.
அவர் சொல்லுவார்கள், ஒரு தங்க மீனை எடுத்துக் கொள்ளுங்கள்.
The size of the fish is determined by the size of the pond.
எந்த அளவுக்கு உள்ள நீர் தொட்டியிலே அந்த மீன் வளருகிறதோ அதன் அடிப்படையில் தான் அந்த மீனுடைய வளர்ச்சி இருக்குமாம்.
So if you keep a little goldfish in a little pond, it will remain as a little goldfish.
ஒரு சின்ன தங்க மீனை ஒரு சின்ன நீர் தொட்டியிலே வைத்தால் அந்த தங்கமீன் சின்ன மீனாகவே இருக்கும்.
You see, if you take a little goldfish out of a little pond and put it into a big pond, that goldfish will grow much bigger.
ஒரு சின்ன தொட்டியில் அடைபட்டிருக்கிற தங்கமீனை எடுத்து ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் அந்த தங்கமீனை வளர்த்தால் அந்த தங்கமீனுடைய வளர்ச்சி பெரிதா இருக்கும்.
You see, when you camped around one little pond like the Baptist pond,
ஒரு குறிப்பிட்ட சின்ன குளமாகிய பாப்டிஸ்ட் குளத்துக்குள்ளே நீங்கள் சிக்கி வட்டமடித்து வந்தால்,
or the Pentecostal pond,
இல்லாவிட்டால் பெந்தேகோஸ்தே குளத்துக்குள்ளேயே அடைபட்டு வாழ்ந்தால்,
or the Lutheran pond,
இல்லாவிட்டால் லுத்தரன் குளத்துக்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்தால்,
and your life revolves around that one truth,
அந்த ஒரே சத்தியத்தை சுற்றி சுற்றி உங்கள் வாழ்க்கை வளம் வரும்.
You cannot really grow.
உண்மையாகவே உங்களால் மெய்யான வளர்ச்சி அடைய முடியாது.
All truth was intended to be added to one river.
எல்லா சத்தியங்களும் ஒரே நதியிலே உங்களை கொண்டு வந்து வளர்க்க செய்யும் நோக்கத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன.
The churches became divided through denominations.
இப்படி சபை பிரிவுகளால் சபை கூறு போடப்படப்பட்டு விட்டது.
However, they did bring great truth.
எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்தியது உண்மைதான்.
And all of these denominations today do bring some truth.
இன்றைக்கும் அழிந்திருக்கும் இந்த சபை பிரிவுகள் எல்லாம் ஒரு சத்தியத்தை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்பது உண்மைதான்.
One denomination does not have all the truth.
ஆயினும் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவு முழு சத்தியத்தையும் தன்னகத்தே கொண்டதா இருக்கவில்லை.
Therefore the apostle Paul said this.
ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார்.
In the book of Hebrews, chapter 6 and verses 1 and 2.
எபிரேயர் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
He said, therefore, leaving the principles or the foundational truths, let us go on in God.
மூல உபதேச சத்தியங்களை மறுபடியும் அஸ்திவாரமாய் போடுவதற்கு பதிலாக தேவனை நோக்கி பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்.
Not laying again the same foundations of salvation and water baptism and the baptism of the Holy Spirit. He said, let us go on.
ரட்சிப்பு, தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று இப்படிப்பட்ட அஸ்திவாரத்தையே திரும்ப திரும்ப போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக.
This is very important for us to understand.
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இது.
Men have paid a high price and women for truth.
சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக மிக அதிகமான விலை கிரயத்தை பலர் செலுத்தி இருக்கிறார்கள்.
Thousands of them were martyred for the truth which we take it for granted today.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக லகுவாய் மிக அலட்சியமாய் எடுத்துக் கொள்ளுகிற சத்திய வார்த்தைகளை கையிலே நாம் பெற்றுக் கொள்ளும்படி ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள். ஆகிலும் இன்னும் நீங்களும் நானும் போக வேண்டிய பயணம் வெகு தூரம்
உண்டு. இன்னும்
அதிகமான சத்தியங்களை அதிகமான அளவிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய காலகட்டம்
இருக்கிறது.
ஆகவே சத்தியத்திற்கு இருதயத்தை அடைத்தவர்களாய் இல்லாமல் திறந்து வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நாம் ஆயத்தமாயிருப்போம்.
But that river of truth is still flowing.
இந்த சத்திய நதி இன்னும் பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது.
And we need to embrace it.
நாம் அதை அரவணைத்து தழுவிக்கொள்ள வேண்டும்.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா.
Lord, we just honor those pioneers of truth today.
கர்த்தாவே, சத்தியத்தை கண்டுபிடிக்கும் முன்னோடிகளாய் தங்கள் உயிரை விலைக்கிரயமாய் செலுத்தின விசுவாச வீரர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே,
we appreciate the price that they paid to bring it to us.
எங்கள் கரத்தில் சத்தியத்தை கிடைக்க செய்ய அவர்கள் செலுத்தின விலைக்கிரயத்தை பாராட்டுகிறோம்.
And we pray that in our generation we may embrace all the truth.
எங்கள் தலைமுறையிலே நீர் வெளிப்படுத்தி தரும் சகல சத்தியங்களையும் நாங்களும் அரவணைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
That we might grow and be perfected in God.
நாங்களும் வளர்ந்து தேவனுக்குள் பூரணராவோமாக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
Amen.
Amen.
God bless you today.
இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Many people have been blessed through the ministry of Reverend Neville Johnson. If you would like to know more about Reverend Neville Johnson, you may log on to the website for more details.